இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்குள்ள தலைப்பு, அநேக பேர் சொன்னாங்க அவன் செத்து போனான். இந்த கிறிஸ்துவின் வல்லமை டெய்லி மூலமாக நீங்க என்னத்தை கத்துக்கொள்றீங்கன்னா, தேவனுடைய வல்லமை, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்த வல்லமை. நீங்க அநேக சபைகள் இந்த வல்லமைகளை சொல்லி கொடுக்கறதில்ல. நீங்க திருச்சபைக்கு போலாம், நீங்க கத்தோலிக்க திருச்சபைக்கு போலாம், ஆங்கிலிக்கன் சர்ச் போலாம், மெத்தடிஸ்ட் சர்ச் போலாம், ஏஓஜி சர்ச் போலாம், இல்ல எந்த சபைக்கு கூட நீங்க போகலாம். இது மறைக்கப்பட்டு இருக்கிறது. நீங்க இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை பயன்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீங்க பிசாசை முதல் உங்களிடத்திலிருந்து, உங்க வாழ்க்கையில எந்த பிசாசு உங்களை அலைக்கழித்து எப்படியாவது பாவத்தூளுக்கு உங்களை வெளியே வைக்கிறதோ, அந்த பிசாசை நீங்க விரட்ட முடியும். இன்னொன்னு, இந்த தேவ வல்லமையை நீங்க பயன்படுத்தி, முக்கியமாக இயேசு கிறிஸ்து எல்லோரும் அன்பு குறைச்சுன்னா தேவனுடைய அன்பை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அன்பின் மூலியமாகத்தான் நம் விரோதியை நம்மால் நேசிக்க முடியும். அந்த அன்பின் மூலியமாகத்தான், தேவனுடைய வல்லமையின் அன்பின் மூலியமாகத்தான் இயேசு கிறிஸ்துவ நம்ம நேசிக்க முடியும். நம்ம பிறரை, நம் சகோதரர்கள் நேசிக்க முடியும், நம் அயனானை நேசிக்க முடியும். சகோதர சகோதரி, இதை நீங்க செய்யாவிட்டா நீங்க வாழ, உங்களுக்கு வாழ்க்கை இல்ல. ஏதோ உலகம் வாழ்றது போய் வாழ்ந்து கொண்டிருக்கா, உண்மையான வாழ்க்கை இல்ல. ஆனா இதை நாம் செய்யறதுக்கு நம் சொந்த பலத்தால் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, அந்த வல்லமை மூலியமாக பிறரை நேசிக்க முடியும். நமக்கு குறிக்கோள் இல்லாத மனுஷர்கள் அல்ல. ஏதோ வாழ்ந்துகிட்டு இருக்க, நிறைய பேர் ஏதோ வாழ்ந்துகிட்டு இருக்கேன், ஏதோ ஏதோ போய்கிட்டு இருக்க வாழ்க்கை அப்படின்னு இல்ல. உங்களுக்கு இன்னைக்கு வந்து ரிட்டையர்ட் ஆயி இப்ப ஒரு 60 வயசுல இருந்தீங்கன்னா என்ன செய்றீங்க? இப்ப இல்ல, நான் ஏதோ வாழ்ந்துகிட்டு இருக்கேன், டைம் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். நமக்கு நிறைய வேலை இருக்கு சகோதர சகோதரிகளே. தேவனுடைய ராஜ்யத்தில் நிறைய வேலை இருக்கின்றது நமக்கு. நம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும், தேவனுடைய சீடராக இருக்கிறோம். நாம் அவரோடு சேர்ந்து ராஜ்யபாரம் செய்ய போகின்றோம் அவர் வருகின்ற நாள்ல. ஆனா இந்த நாள்ல நம்ம வாழப்ப கூட அவருக்கு விருப்பமான காரியத்தை இந்த பூமியில் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். எப்படி நம்ம அவருடைய இயேசு கிறிஸ்துவ பிரியப்படுத்த முடியும்? அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்பந்து அவருடைய வார்த்தையை கவனித்து செய்யப்ப இயேசு கிறிஸ்து நாம் பிரியப்படுத்துகின்றோம். நம்ம பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்கின்றோம், பிறரை நாம் அன்பு கூறுகின்றோம். சகோதர சகோதரிலே, இன்றைய நாள் நேற்று இரவே அது தூங்கி விட்டது. நீங்க படுக்கைக்கு போறதுக்கு முன்னே உங்க நீங்கள் ஆராய்ந்து பண்ணி பாருங்க என்ன என் வாழ்க்கை இன்னைக்கு முழுவதும் நடந்தது. நான் எந்த இடத்துல இயேசு கிறிஸ்துக்கு பிரியம் இல்லாதபடி நான் செய்தேன்? அப்படி இல்லாவிட்டால் மனம் திரும்புங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தை உங்கள் இருதயத்துக்கும் சிந்திக்கும் கட்டளையிடுங்க. இப்படியாக செய்யாத, இயேசுவின் நாமத்தில் உனக்கு நான் கட்டளையிடுகிறேன் என்று சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையின்படி செய்யறதுக்கு கட்டளையிடுங்க. நாளைக்கு நடக்க போறது பத்தி நீ யோசிக்க தேவையில்லை சகோதர சகோதரி. நாளைக்கு என்ன, எப்படி என் கடனை கட்ட போறேன், அதான் நாளைய தினத்தை கொடுத்து நீ கவலைப்படாதுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கின்ற. அன்றன்று நாளைக்குள்ள காரியம் போதும். அதனால அன்றைக்கு நீங்க செய்த காரியத்தை நீங்க உங்களை ஆராய்ந்து பண்ணி பாருங்க. அதுக்குன்னு நான் திட்டம் போட வேணான்னு சொல்லவில்லை. நீங்க ஒரு பண பிரச்சனை மாட்டி கொண்டு இருந்தீங்கன்னா உங்களை நீங்க ஆராய்ந்து பண்ணி பாக்கணும். ஏன் இந்த பண்ண பிரச்சனை உங்களுக்கு நான் மாட்டினேன், அளவுக்கு மீறி நான் செலவு பண்ணனா, தேவையில்லாத செலவு நான் செய்தனா? அப்படி நீங்க செய்தீங்கன்னா அந்த மனம் திரும்பி சொல்லுங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, நான் என்னுடைய இதயத்தின் போக்கு நான் இதை செலவு பண்ணிட்டு ஆண்டவர் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அப்படி அந்த காரியத்தை நீங்க விட வேணா நீங்க விட்டுருங்க. எப்படி விடுறது கஷ்டமா இருக்குல்ல? இயேசு கிறிஸ்துநாமத்தை என் இதயமே என் சிந்தையே, இந்த காரியத்தை நீ விடுன்னு உனக்கு நான் கட்டளையிடுகிறேன். சகோதர சகோதரி, நான் இதுக்கு முன்ன இயேசு கிறிஸ்து மூலமாக அறியவில்லை. நான் ஒரு பெரிய காடி வைத்திருந்தேன். நான் இந்த காடியை வாங்கப்ப இது இயேசு கிறிஸ்துவோட சித்தத்தின்படி நான் வாங்கவில்லை. நான் என்னோட ஆசைக்காக நான் வாங்கினேன் இந்த காடியை. அப்ப ஒரு காலகட்டம் வந்தோடனே இந்த காடியை போய் நான் பேங்க் கிட்ட சரண்டர் பண்ணிட்டேன். சரண்டர் பண்ணிட்டு இந்த பணத்தை நான் கட்டுறதுக்கு காடி இல்ல, ஆனா பணத்தை நான் கட்டிதான் ஆக வேண்டும். ஆனா இயேசு கிறிஸ்து கிருபியால் நான் அந்த பணத்தை கட்டிக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு ஒரு காரியம் நடக்கப்ப என் கம்பெனில இருந்து ஒரு தொகையை கொடுத்தாங்க. பேங்க் கிட்ட சொன்னேன், நான் இந்த தொகை நான் வைத்திருக்கிறேன், இந்த தொகையை வைத்து நான் முழுமையாக இந்த பாக்கி இருக்கிற காசை நான் கட்டுறதுக்கு விருப்பப்படுகிறேன்னு சொல்லிட்டு அந்த பேங்க் சொன்னாங்க, சரி அந்த காசை கட்டுங்க, இனிமே இந்த காடியை வந்து ஃபுல் பெய்டுன்னு சொல்லி சொல்றேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என் இறுதியமா அந்த காடி மேல இருந்ததுனால விடுறதுக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஆனா நான் இந்த காரியை வாங்கப்ப தேவனுடைய சித்தம் இல்ல, என்னுடைய இதயத்தின் விருப்பப்படி நான் வாங்கினேன். அப்ப இந்த காடி நான் விட்டு கொடுக்கப்ப அவர் இந்த காடிக்கு தேவையான பணத்தை எப்படி கட்டமெண்டு சொல்லி அவரே திட்டம் போட்டு செய்து விட்டார். அதுதான் சகோதர சகோதரி, நீங்க இயேசு கிறிஸ்து உள்ளுக்கு அவர் சொன்ன வார்த்தைக்கு நீங்க கீழ்படியறதுக்கு நீங்க விரும்பினா மட்டும் போதும், அவர் உங்களை நடத்தி சொல்லுவார். இன்றைக்கு ஒரு வசனத்தை பார்ப்போம். இந்த வசனம் மாற்கு அதிகாரம் 9:14-29 வரைக்கும். இந்த இடத்துல ஒரு தகப்பன் தன் பிள்ளை பிசாசு பிடிச்சிருச்சு. அந்த பிள்ளைய வந்து சீடர்கள்ட்ட கூட்டிட்டு வராரு. இப்படியாக அந்த வசனம். பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்த போது அவங்க அந்த சீடர்களை சுத்தி அநேக திரளான ஜனங்கள் நிக்கிறத அவர் பார்த்தாரு. இந்த சீடர்களோட வேதபார்கள் யாருன்னு பாருங்க, அந்த காலத்துல வந்து இந்த வேதத்தை ஆராய்ந்து பைபிள் ஸ்காலர், அது எப்படி வசனம் எழுதிருக்கு ஆராய்ந்து பாக்குறவங்க, இயேசு கிறிஸ்துவோட சீடர்களோட சுத்தி நின்று தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவ பார்த்தோடனே எல்லாம் ஒடியாடுறாங்க இயேசு கிறிஸ்துவ பாக்குறதுக்கு. அவரு இயேசு கிறிஸ்து வேத பார்கிற பார்த்து சொல்றாரு, நீங்க என்ன தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த நேரத்துல ஜனக்கூட்டத்துல ஒருவன் ஒடியாந்து இயேசு இடத்தை சொல்லிக்கின்றான், உண்மையான ஆவி பிடித்த என் மகனை உன்னிடத்தில் கொண்டு வந்தேன், அந்த ஆவி எங்கே பிடித்தாலும் அவனை அலைக்கழிக்கிறதா. அந்த நேரத்துல அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போய்கின்றானா. அதை தொடத்துறதுக்கு உங்களுடைய சீசிரத்தில் கேட்டேன், அவரால் அவங்களால உங்க சீடர்னால கூடாம போயிட்டுறது. இயேசு கிறிஸ்து பதில் சொல்கிறார், உங்களதான் பார்த்து எது வரைக்கும் நான் உங்களோட பொறுமையா இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாங்கன்னு சொல்லி அவர் சொன்னார். அந்த பையனை கொண்டு வந்தப்ப அந்த பையன் இயேசுவை பார்த்தோனே அந்த ஆவி அவனை அலைக்கழிக்கிறது. அவன் தரையில விழுந்து நுரை தள்ளி புரண்டான், அவன் சுத்துறான் அப்படி இப்படிதான். அப்புறம் இயேசு கிறிஸ்து அந்த பையனோட தகப்பனை கேட்கிறாரு, இது எவ்வளவு நாள் அங்க இப்படி இருக்குதுன்னு சொல்லி. தகப்பன் பதில் சொல்கிறான், இயேசு எடுத்து சிறு வயசுல இருந்து இயேசுவே இப்படி இருக்குது, அந்த பிசாசு இவனை கொல்றதுக்கு அநேக நேரத்துல நேரம் தீயிலையும் தண்ணீர்லயும் தள்ளித்தான் பாருங்க, அது எங்க நெருப்புல தள்ளிச்சான், தண்ணி உளுக்கு தள்ளி விட்டுருச்சான் இந்த பிசாசு அவனை கொல்றதுக்கு. அந்த தகப்பன் இயேசுவை பார்த்து சொல்கிறான், நீ ஏதாவது செய்ய முடிந்தா என்மேல் மனம் இறங்கி எங்களுக்கு செய்யும் உதவி செய்யும். சகோதர சகோதரியே, இந்த இடத்தை நம்ம பார்க்கப்ப என்ன இந்த மனுஷன் எப்படி சொல்றான்னு சொல்லி நீங்க நினைக்க முடியும். இந்த மனுஷனை கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க, சிறு பிள்ளையில இருந்து பிசாசு இப்படி செய்து கொண்டிருக்கு, நெருப்புல தள்ளுது, தண்ணியில தள்ளுது, எப்படியாவது ஒண்ணு கொல்ல போகணும்னு சொல்லி ஆனா பாக்குது. அதனால தான் இயேசு சொன்னார், அதாவது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகின்றான், வேற ஒன்றுக்கும் வர்றதில்லை. ஆனா நானும் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்தேன், பூர்ணமான ஜீவனை கொடுக்க வந்தேன்னு சொல்லி இயேசு சொன்னார். தொடர்ந்து இந்த தகப்பனை நிச்சயம் எங்கெங்கயோ கொண்டு போய் பார்த்திருப்பான். அந்த நேரத்துல கொண்டு வந்த போமோ மாதிரி நிச்சயம் எங்கெங்கயோ மந்திரவாதி போய் பார்த்திருப்பான், எல்லா மாதிரி ஆட்டையும் கூட்டிட்டு போயிருப்பான். அவன் கூட்டிட்டு போய் அவனுக்கு இருக்கிற விசுவாசமும் போச்சு, அவன் இனிமே நம்பிக்கையும் இல்லை அவனுக்கு. அப்ப இயேசு அந்த அப்பாவை பார்த்து சொல்கின்றார், தகப்பனை பார்த்து சொல்கிறார், அவர் சொல்கிறார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்கின்றார். உடனே அந்த தகப்பன் என்ன சொல்லி, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கப்படி எனக்கு உதவி செய்யும். அவன் கண்ணீரோடும் சத்தமிட்டு சொன்னான் சகோதர சகோதரி, ஏன்னா அவனுக்கு என்ன சேர்ந்து தெரியல, வேற வழியே இல்ல, வேற வழியே இல்ல அவனுக்கு. எல்லா இடத்துலயும் போய் பார்த்துட்டான், இருக்கிற விசுவாசம் எல்லாம் போச்சு அவனுக்கு. ஆனா அந்த இடத்துல சொல்லிக்கிறான், என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி. சகோதர சகோதரி, இங்க முக்கியமான ஒரு காரியத்தை நீங்க பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவிசுவாசம் என்றது ஒரு ஆவி, அந்த ஆவி இந்த தகப்படி பிடித்ததுனால அவனுக்கு விசுவாசமே இல்ல, முடிஞ்சிச்சு. அதனால நீங்க இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையை நீங்க படிக்கும் நேரத்துல, ஆமா இது இப்படிதான் இத்தனை வருஷமா எழுதிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி உங்க இருதயத்துல ஏதோ ஒண்ணு பேசிச்சுன்னா அதை நீங்க பேசவில்லை, அவிசுவாசம் ஆவி பேசுகின்றது. அதனால நீங்க என்ன செய்ய வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவிசுவாசத்தின் ஆவி என்னை விட்டு அப்பாலி போன்னு உனக்கு நான் கட்டளை எடுக்கிறேன், திரும்ப வராதே. பாருங்க, தொடர்ந்து இந்த வசனத்தை பார்ப்போம். நிறைய பேர் ஒளியாடுறாங்க இயேசு இடத்துல. அப்ப அந்த அசுத்தாவி பிடிச்ச அந்த பையனை பார்த்து சொல்கிறாரு, ஊமையும் செவிடுமான ஆவியை இவனை விட்டு அப்பாலி போ என்று உனக்கு நான் கட்டளிடுகிறேன், இனி இவனுக்கு நீ போவாதே என்று உனக்கு நான் கட்டளிடுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். அந்த நேரத்தில் அது மிகவும் சத்தமிட்டு அவனை போட்டு அலக்கெடுத்துட்டு அப்புறம் போயிட்டு இருந்தான். அந்த சுத்தி இருக்கிறவங்க இவங்க செத்து போயிட்டான் அப்படி சொல்லி சொல்றாங்க. அவன் சத்தம் போதுதான் கடந்தான், நான் ஏசு அவனோட கையை பிடித்து தூக்குறேன், அவன் உடனே எழுந்திருந்தான். அப்புறம் அந்த சீடர்கள்லாம் வந்து இயேசுவோட தள்ளி தனிச்சிட்டு வீட்டுல இருக்கப்ப அவங்க இயேசுகிட்ட கேக்குறாங்க, இயேசு ஏன் இதனால வெட்ட முடியாம போயிட்டுருது? அதுக்கு இயேசு கிறிஸ்து பதிச்சுனாய், இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினால் மட்டும் இவ்வகை பிசாசு போகும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். மத்த எந்த வழியிலும் அது போக போறது இல்லை. அதுக்கு அடுத்துல நீங்க நீங்க பாஸ்டராருங்க இருக்கலாம், இல்லைங்க மூப்பரா இருக்கலாம், இல்ல நீங்க அந்த சூழ்நிலைக்கு உபவாசம் பண்ண போறது தேவையில்லை. யார் அந்த சூழ்நிலையில இருந்து வராங்களோ, யார் அந்த சூழ்நிலை எதிர்நோக்கி வராங்களோ அவங்க உபவாசம் எடுக்க முடியும். அப்படி அவங்க உபவாசம் எடுக்க முடியாட்டும், அவங்களோட நெருங்க யார் நெருக்கமா இருக்குது, அவ தாயோ தகப்பனோ இல்ல சகோதரிகளோ, அவங்க தான் உபவாசம் எடுக்க முடியும். நல்லா யோசிச்சு பார்க்க, ஒவ்வொரு ஆத்மா அந்த சூழ்நிலை மத்தியில வரப்ப ஒவ்வொரு நேரமும் நீங்க உபவாசம் எடுத்துனா நீங்க என்ன ஆகுறது? சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தை தியானம் பண்ண நீங்க உங்களோட வாழ்க்கையும் சூழ்நிலை இருக்கும், அந்த சூழ்நிலை மத்தியில இந்த வசனத்தை நீங்க பாருங்க, எப்படி இந்த தகப்பன் போய் இயேசு இடத்துல சொல்லுகிறார், அதே போல நீங்க இயேசு இடத்துல போய் உங்க சூழ்நிலை மத்தியில இயேசு இடத்துல சொல்லப்ப அவர் எப்படி அந்த பதில இந்த தகப்பனுக்கு கொடுத்தது போல அவர் உங்களுக்கு கொடுத்த அந்த விசுவாசத்தால் கூடும், எல்லாம் கூடும். ஆண்டவரே அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே எனக்கு விசுவாசம் இல்ல, அவனுக்கு விசுவாசம் போயிடுச்சு, என்னோட அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கூட அவன் இயேசுடைய கேட்க, அதே போல சகோதர சகோதரி நீங்க வேத வசனத்தை வாசித்து நீங்க உங்களால விசுவாசிக்க முடியலையா? முடியலையா? ஓ இயேசு கிறிஸ்து தப்பி சொல்லுங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பதில் சொல்றது உங்க கால செய்தியில கேளுங்க. ஓ அவர்கிட்ட கேளுங்க, கேளுங்க, எனக்கு விசுவாசம் இல்ல ஆண்டவர், எனக்கு பத்தல ஆண்டவர், ஆனா நான் விசுவாசிக்க எனக்கு விருப்பம் இருக்கு ஆண்டவர், என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அப்படின்னு சொல்லி அவரிடத்துல கேளுங்க. சகோதர சகோதரி நான் முதல் சொன்னது போது கூட அவிசுவாசம் ஒரு பிசாசு, அதை நீங்க விரட்டி அடிக்க முடியும். விரட்டி அடிச்சு இயேசு கிறிஸ்து நாமத்தில் இயேசு கிறிஸ்துவோட விசுவாசத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதனால இந்த வசனத்தை நீங்க படிக்கிறப்ப உங்களுடைய சூழ்நிலைய கொண்டு போய் அந்த வசனத்துக்கு வைங்க, இயேசு இடத்தில் பேசுங்க. சகோதர சகோதரிகளே, எத்தனையோ நேரத்துல நான் ஆண்டவர் இயேசு இடத்துல போயிட்டு என் மேல் இறக்கமாகும், என் மேல் இறக்கமாகும், நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். நீங்க அநேக பேர் இந்த காரியத்தை கேட்டுறதுக்கு இயேசு இடத்துல என் மேல் இறக்கமாகும், என் மேல் இறக்கமாகும் ஆண்டவரே, என் மேல் கிருதியாகும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, எத்தனை பேர் நீங்க கேட்டிருப்பீங்க. அவர் மெய்யாகவே நம்ம மேல் இறக்கம் உள்ளவராக இருக்கின்றார். ஏன் நம்ம வாழ்க்கையில தப்பு பண்ணிக்கிறோம் சகோதர சகோதரி? ஆனா நம்ம தப்பு பண்ண அந்த தப்ப பாவத்து உள்ளுக்கு நம்ம பயிற்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம பிசாசால் பிறக்கப்பட்ட சில வேதம் இருக்கிறது. ஆனா தப்பா விழுந்துட்டோம், தடுக்கி விழுந்துட்டோம் பாவத்து உள்ளுக்கு, ஆனா திரும்ப இயேசு இடத்துல எழுந்துச்சு போயிருவோம். ஆண்டவர் நம்மளுடைய அப்பா, அவர் நம்மளுடைய ஆத்மாவின் மனவாளன், அவர் நம்மளுடைய மனவாளன், நம் புறம்பே தள்ள மாட்டார், நம்மளை அழைத்து கொள்றோம். ஆனா நம் பாவத்தை பயிற்சி படுத்தினோம், பயிற்சி பண்ணி கொண்டிருந்தோம். ஓ சகோதர சகோதரி, அது வந்து சரியான அபாயம். அதனால இயேசு இடத்துல போகும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, நான் இங்க தப்பு பண்ணிட்டு ஆண்டவரே மன்னியும், எவ்வளவு இரக்கமாகும் என்று சொல்லி அந்த இடத்துல கேட்க, அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கின்றார். சகோதர சகோதரி, நீங்க உங்களோட வாழ்க்கையில கூட தொடர்ந்து பாவத்தை செய்துக்கிட்டீங்கன்னா எப்படி உலகத்தின் பின்னால நடக்க போனோம், எப்படி நான் இப்ப புதுசா ஒரு போன் வந்து அந்த போன் வாங்க போனோம், இல்ல என் கூட்டாளி கூட என் பாட்டிக்கு போனோம், இப்படியாக உலகத்தின் வழியில நீங்க போக நினைத்தீங்கன்னா பிரச்சனை வரும், பிசாசு வருவான், நோய் வரும். நம்ம பார்க்க போனோம் 80 விழுக்காடு நோய்க்கு காரணம் ஆவிக்குரிய ரீதியில் இருக்கின்றது, 20 விழுக்காடு தான் மற்ற காரியங்கள் தண்ணியும் சாப்பாடும் இருக்கு. ஆனா 80% 80 விழுக்காடு அது ஆவிக்குரிய ரீதியிலிருந்து வருகின்றது. அப்படி நீங்க உங்க வேலை செய்யற இடத்துல உங்க கூட்டாளிகளாம் எல்லா நேரத்துல வாங்க அங்க போவோம் இங்க போவோம் சொல்லி கூப்பிட்டுட்டு தேவையில்லாத செலவு செய்யறதுக்கு உங்களை கூப்பிட்டு போனாங்கன்னா நீங்க அந்த இடத்த சொல்ல வேண்டியதா இருக்கு. உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு பட்ஜெட் இருக்கும், உங்களுக்கு இவ்வளவுதான் ஒரு நாளைக்கு செலவு பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு போற நேரத்துல எல்லாம் நீங்க கூட்டாளி கூட போய்கிட்டு நான் பிளாஞ்சா பண்றேன் அப்படி சொல்லிட்டு, நீ அடுத்து நீ பிளாஞ்சா பண்ணு சொல்லிட்டு உங்க பணம் இல்லாட்டியும் நீங்க தாழ்மையாக சொல்ல வேண்டியதா இருக்கு. உங்கள்கிட்ட கூட்டாளிட்ட என்ன முடியாது, எனக்கு வந்து இவ்வளவுதான் பட்ஜெட்டு, நான் இப்படி போனோம்னா என்னோட பட்ஜெட்டை பார்க்க முடியாது அப்படி சொல்லி தாழ்மையா சொல்லிட்டு வந்துடலாம். இல்லாடி சில பேர் இல்லை அவங்க சொல்லுவாங்க, பரவாயில்ல என் கூட வா, நான் உங்களுக்கு பிளாஞ்சா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அது கூட நீங்க ஏசுரத்துல கேட்க வேண்டியதா இருக்கின்றது. இல்லாடி சில பேர் வந்து எல்லாரும் பிளாஞ்சா பிளாஞ்சா அவங்க வந்து வாங்குவாங்க கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம இருக்க கூடாது, நம் பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். சகோதர சகோதரி, நம்ம இந்த வசனத்தில் கூட நம்ம பார்த்தோம் அந்த பிசாசு பிடிச்சவன் இயேசு கிறிஸ்துவின் பிசாசு வேட்டத்தை அவன் செத்தவன் போல ஆயிட்டான், எல்லா பிரச்சனையும் செத்து போயிட்டான் அப்படின்ட்டு. சகோதர சகோதரி, நம்ம வாழ்க்கையில் நடக்கப்ப கூட சூழ்நிலையில் வரப்ப இயேசு இடத்துல நம்ம பிடித்து கொண்டிருக்கப்ப அந்த சூழ்நெல்லாம் எதிர்காலம் இல்லாதபடி முடிந்தது என்று சொல்லி நாம் நினைப்போம். அந்த கடைசி நிமிஷத்துல கூட எல்லாம் போகின்றது மாதிரி காணப்பட்டாலும் கூட இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுறதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். நீங்க இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை கடைசி வரைக்கும் பிடித்து கொண்டிருக்க அது கூட நம்மளால செய்ய முடியாது. நம்ம என்ன சிறனா நம்மளை நம்பி இல்லை, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை நம்பி நம்ம இருக்கப்ப அவர் சொல்கிறார், அவர் நம்பி இருக்கிறவன் வெக்கப்பட்டு போக மாட்டான் சொல்லிட்டு. அதுக்குன்னு சகோதர சகோதரி சில நேரத்துல பொய்ச்சை கழுதி போட்டு இயேசு கிறிஸ்து எப்படியாவது காசு கொடுப்பாருன்னு சொல்லி அந்த மாதிரி என்ன, அந்த மாதிரி செய்யாதீங்க. இந்த மாதிரி தப்பான விசுவாசத்துல போவாதீங்க. நீ இயேசு இடத்துல இயேசுவோடு நீ நடக்கப்ப சகோதரி சகோதரே, உங்களுக்கு நீதி சமாதானம் சந்தோஷம் இருக்கும். அந்த நீதியும் சமாதானம் சந்தோஷம் இருக்க நேரத்துல சின்னத்துல நீங்க உங்க கம்பெனில ஏதோ ஒரு காரியம் நடக்கும், இல்ல நீங்க உங்க வீட்டுல ஏதோ ஒரு காரியம் நடக்கப்ப இல்ல ஒரு சூழ்நிலை வர நேரத்துல கூட அது உங்களுக்கு விருப்பம் இல்லாத காரியமா இருக்கும். ஆனா நீங்க நீதி சமாதானம் சந்தோஷம் இயேசுவோட பற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தை கீழ்படுத்தி நீ நடக்கப்ப ஆண்டோடைய வார்த்தை சொல்கின்றது, நமக்கு நடக்கிறது யாவுமே நன்மைக்கு என்று சொல்லி. அப்படி நீங்க கேட்கறது உங்களுக்கு கிடைக்காம போனாலும் கூட அந்த கிடைக்கிற என்ன காரியம் உங்களுக்கு வருதோ அது இயேசு கிறிஸ்து அதுதான் என்று சொல்லி உங்களுக்கு தீர்மானம் செஞ்சிருக்க. அதனால நீங்க அதை ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க சகோதர சகோதரி. அதை ஏற்றுக்கொள்ளப்ப எல்லா காரியமும் சந்தோஷமா இருக்க போறது இல்லை நம்மளுடைய இருதயத்துக்கு. ஆனா ஆவிக்குரிய ராஜ ஆவிக்குரிய மனுஷனுக்கு அது விருப்பம். ஆனா நம்ம இருதயத்துக்கும் நம்ம சிந்தைக்கும் நம் உடலுக்கு அதை குடிக்க போறது இல்லை, அது வெறுப்பா இருக்கும், கஷ்டமா இருக்கும். ஆனா அதுதான் இயேசு கிறிஸ்துவோட சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில. அதை நீங்க ஆண்டவர்கிட்ட நன்றி செலுத்தி அதை படுத்தி நீங்க நடக்கப்ப அவரு நடத்தி செல்வார் உங்களுடைய வாழ்க்கையை. நம் நீதி சமாதானம் சந்தோஷத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்து அவர் என்ன நம் வாழ்க்கையில அனுமதித்திருக்காரோ அதை ஏற்றுக்கொள்வோம். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.